நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
பணத்தை சேமிக்கும் விடயம் என்று வருகிற போது அது அனைவருக்கும் முக்கியமானது. குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையில் அது ஏன் மிகவும் முக்கியம் என்பது தொடர்பிலும், வீடு ஒன்றை வாங்கும் விடயத்தில் தனியாக உள்ள பெண்களுக்கு அரச நிதியுதவிகள் ஏதாவது கிடைக்கின்றனவா என்பது தொடர்பிலும் ஸ்மார்ட் மணி சொல்யூஷன்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வரும் திருமதி ஒபு ராமராஜ் அவர்களோடு உரையாடுவோம். வணக்கம் ஒபு.
வணக்கம் ரேணுகா.
பணம் என்பது அனைவருக்குமே மிக முக்கியமான ஒன்று. இந்த பணத்தை சேமிக்கின்ற விடயம் என்று வருகிற போது நாம் ஒவ்வொருவரும் வேறுபடுகின்றோம். பணத்தை சேமிப்பது ஏன் முக்கியம், அதை எவ்வாறு செய்யலாம் என்பது தொடர்பில் நாங்கள் உரையாடப் போகிறோம். அதற்கு முன்னதாக உங்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகத்தை எங்களது நேயர்களுக்காக தர முடியுமா?
நான் வந்து ஒரு மார்க்கேஜ் புரோக்கர், என்னோட ஓன் கம்பெனி ஸ்மார்ட் மணி சொல்யூஷன்ஸ் ரன் பண்றேன் ஒரு 13 வருஷமா. இதுல நான் எப்படி வந்தேன்னா, அரேஞ்ச் மேரேஜ், கணவர் இங்க இருந்ததுனால நான் வந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம். என்னோட பேக்ரவுண்ட் வந்து ஆக்சுவலா சயின்ஸ். நான் வந்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் பயோடெக்னாலஜி இந்தியால கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்க வந்து குழந்தை, அதுக்கப்புறம் நான் வந்து ஜாப் தேடினேன், எனக்கு செட்டே ஆகல, கிடைக்கல. அதுக்கு நடுவுல இந்த மார்க்கேஜ் புரோக்கிங் கோர்ஸ் நான் பண்ணியிருந்தேன். 2009 வந்து ஒரு டைம்ல எனக்கு ரொம்ப சரி, ஏதாவது பண்ணணுமே, எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நான் வந்து மார்க்கேஜ் புரோக்கிங்ல டைரக்டா என்னோட கம்பெனியை தொடங்கி ஆரம்பிச்சேன். நான் இந்த 13 வருஷமா மார்க்கேஜ் புரோக்கிங் பண்றப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்த்திருக்கேன், சிங்கிள் விமன் பார்த்திருக்கேன். அப்போ எனக்கு முதல்ல ஒரு 2-3 வருஷத்துல எப்படின்னா, நானே இந்த ஊருக்கு புதுசுதான், வேற வேற கல்ச்சர்ல விமனை பார்க்கும் போது நம்ம மக்கள் எப்படி ரொம்ப கம்மியா இன்கம் இருந்தாலும் எப்படி அவங்க வந்து சேமிக்கிறாங்க, சில பேர் அதே மாதிரி சிங்கிள் விமனா இருந்தும் ஏன் சேமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிறைய நான் பாக்குறப்பதான் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். நான் 2 புக் எழுதியிருக்கேன். ஒன்னு வந்து ஸ்மார்ட் விமன் ஸ்மார்ட் ஹோம் லோன்ஸ், அது வந்து மார்க்கேஜ் புரோக்கிங் பத்தி. இன்னொன்னு வந்து ஸ்மார்ட் விமன் ஸ்மார்ட் ஹேபிட்ஸ், அது வந்து நம்மளோட ஹேபிட்ஸ், டெய்லி ஹேபிட்ஸ் எப்படி விமனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கிற புக்.
சரி, அடுத்ததாக இந்த பணத்தை சேமிக்கின்ற விடயத்துக்கு வருவோம். பணத்தை சேமிப்பது என்பது ஏன் மிக மிக முக்கியமான ஒன்று என்று விளக்குங்கள்.
நாம வந்து பார்த்தோம்னா, ஒரு சிங்கிள் விமனா இருக்கட்டும், இல்ல ஒரு கணவன் மனைவி அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா இருக்கட்டும், சேவிங்ஸ்ங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, எமர்ஜென்சி. எமர்ஜென்சிங்கிறது நம்மளுக்கு சொல்லிட்டு வராது. ஒரு வீட்டுல சும்மா ஒரு, நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வீட்டுல இருப்பாங்க சாமான் இருக்கும், இந்த ஒயிட் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு ஃப்ரிட்ஜோ டிஷ் வாஷரோ ஏதோ ஒண்ணு பிரேக் ஆச்சுன்னா சில பேர் அது வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது. சில பேருக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்காது, ஆனா அவங்களுக்கு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா டாக்டர் கிட்ட போறதுக்கு கூட சில டைம் காசு இருக்காது. ஒரு $1,000 நீங்க சில பேர் கிட்ட கேட்டு, உங்ககிட்ட $1,000 இருக்க எமர்ஜென்சிக்குன்னா இருக்கல இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த எமர்ஜென்சி வரும்போது மக்கள் படுற டென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, நானே பாத்திருக்கேன் இங்க. அதனாலதான் சேவிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், யாரா இருந்தாலுமே எஸ்பெஷலி விமனுக்கு வந்து வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் வந்து சேவிங்ஸ்.
ஆஸ்திரேலியாவில் வீட்டை வாங்குகின்ற போது ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் 2 பேரின் பெயர்களின் கீழும் அந்த வீட்டை வாங்கக்கூடும், அல்லது கணவனது பெயரில் மட்டும் வாங்கக்கூடும், அல்லது மனைவியின் பெயரில் மட்டும் வாங்கக்கூடும். பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களது பெயரில் வீட்டை வாங்க வேண்டுமா? அப்படி என்றால் எப்படி?
வீடுங்கிறது நம்மளுக்கு வந்து இந்தியால இருந்தோ இல்ல ஸ்ரீலங்கால இருந்து வரவங்களுக்கு வந்து அது ஒரு சொத்துங்கிறது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்தபடியா பாத்தீங்கன்னா நாம வந்து ஜுவல்லரி கோல்டு அந்த மாதிரியும் இன்வெஸ்ட் பண்றோம். வீடுன்னு பாக்குறப்போ முதல் முதல்ல ஒரு வீடு வாங்குறப்போ கணவன் மனைவியா இருந்தா அவங்களுக்கு அவங்க அதுல வாழ்றதுக்காக வீடு வாங்குவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா 2 பேரோட பேரும் பொதுவா அதுல போட்டுருவாங்க. ஆனா 99% மக்கள் வந்து வீடு வாங்குறப்போ ஒரு லோன், ஹோம் லோன் வச்சுதான் வாங்கணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த பணம், அவ்வளவு பணம் இருக்காது வீடு வாங்குறதுக்கு. அந்த ஹோம் லோனுங்கிற பேங்க்குக்கு போறதோ இல்ல ஒரு மார்க்கேஜ் புரோக்கர் என்ன மாதிரி யார்கிட்டயாவது வரும் போதோ அதுல நிறைய விஷயம் இருக்கும். சோ அப்படி இருக்கும் போது நான் என்னோட ஜேர்னில வந்து நான் மோஸ்ட்லி என்ன பாத்திருக்கேன்னா, கணவன் தான், அவர் தான் வந்து உட்கார்ந்துட்டு என் கூட பேசுவாரு, மனைவி வந்து கிச்சன்லயோ இல்ல பசங்களோடையோ அப்படிதான் பாத்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது என்னோட பர்சனலாக வந்து எனக்கு எங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் என் கணவராக இருக்கட்டும் எப்போவுமே வந்து ஃபைனான்ஷியலாக நீ இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து எப்போவுமே எல்லாம் தெரியணும், எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி நான் தான் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன். பட் நிறையா ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா கணவர் தான் பண்ணுவார். நான் அனலைஸ் பண்ணி எதனால் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விமென் அதுவும் ஒரு குழந்தைங்க இருக்கிறப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி 1008 வேலை இருக்கும். பசங்களை ஸ்கூலுக்கு விடுறது, திருப்பி கூட்டிட்டு வர்றது, பசங்களோட டியூஷன், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து மனைவி தான் பார்த்துக்குவாங்க. இப்போ அதனால அவங்களுக்கு வந்து அப்பா இன்னொரு வேலை நான் பண்ணணுமா, என்னால் முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால இதை வந்து கணவங்கிட்ட தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் நான் பார்த்துருக்கேன் என்னோட ஜேர்னியில் 13 இயர்ஸில் சில மனைவிங்க வந்து எப்படி அவங்க கணவர் வந்து ஏமாத்திட்டு டிவோர்ஸில் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் எல்லா டைமும் டிவோர்ஸ் வந்து சுமூகமாக முடியாது அந்த மாதிரி வந்தா எப்படி நம்ம அதை மேனேஜ் பண்ணுறோம். அதனாலேயே விமென் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும், இந்த மாதிரி ஒட்டுக்கா வாங்கினாலும் தனியாக வாங்கினாலும். அதே மாதிரி நான் என்னோட ஜேர்னியில் பார்த்துருக்கேன் சில விமென் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் மேபி இன்னும் இங்கே படிக்க வந்திருப்பாங்க, இல்லை இங்கேயே படிச்சு வளர்ந்தவங்களா இருப்பாங்க. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வீடாவது அவங்க பேரில் வாங்கிக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து க்ரோ என்னோட போர்ட்ஃபோலியோ க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, ஒருத்தங்க வந்து ஸ்கூலில் முடிச்சு யூனியை முடிச்சு வேலை கிடைச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் திங் வந்து காசை சேமிச்சு வீடு வாங்கணும். இதை வந்து விமனாக இருந்தாலும் சரி மென்னாக இருந்தாலும் சரி வீடை வாங்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம கல்ச்சரில் நம்ம பசங்க வெளியே போய் இருக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி நம்மளோட வீட்லேயே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ சேமிக்க முடியுமோ அந்த டைமில் சேமிக்கலாம். அப்போ அவங்க ஒரு வீடு வாங்கினாங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் அது வந்து எவ்வளோ விலை டபுள்னு சொல்லுவாங்களே, டபுள் ஆகும் யூஸ்வலாக, அப்படி தான் வந்து எக்கனாமி போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு சின்ன வீடா வாங்கியிருந்தாலும் ஒரு 10 வருஷத்துல டபுள் ஆச்சுன்னா அதுல இருக்கிற அந்த எக்விட்டின்னு சொல்றது அதை எடுத்து அவங்க அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு ஃபேமிலியில இருந்தாலும் அந்த எக்விட்டியை வச்சு அவங்க ஒரு ஃபேமிலி ஹோம் வாங்கலாம். ஸோ விமென் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து அவங்க பேர்ல பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸும் கொடுக்கும், நாம தனியாவே பண்றோமே நம்ம நம்மளாலையும் முடியுது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் அவங்களுக்கு. ஸோ அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கணவன் மனைவியா இருக்கும் போது ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இன்னொரு வீடு வாங்கணும் அப்படின்னா அதையும் நாங்க வந்து பார்த்து சொல்லுவோம். இப்ப வந்து சப்போஸ் விமென் வந்து அவங்களுக்கு இன்கம் ஜாஸ்தியா இருந்துச்சு, கணவரோட இன்கம் கம்மியா இருந்துச்சுன்னா அப்போ விமென் அவங்க பேர்ல வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பா பண்ணணும்.
சரி, சிங்கிள் உமன் என்று எடுத்துக்கொண்டால் தனியாக இருக்கின்ற பெண்கள், தனியாக வசிக்கின்ற பெண்கள், அவர்கள் வீடு ஒன்றை வாங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அரசிடமிருந்து ஏதேனும் உதவிகள் கிடைக்குமா?
விமெனோ மென்னோ ஜென்ரலா ஒரு ஃபர்ஸ்ட் ஹோம்னு சொல்லுவாங்க, வேற இதுக்கு முன்னாடி வாங்கினதே இல்லை, ஃபர்ஸ்ட் ஹோம் அவங்க வாங்கினாங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர்ஸ் கிராண்ட்னு சொல்லி ஒரு கிராண்ட் இருக்கு. அது வந்து PR-ஆ இருக்கணும், அப்புறம் இல்லை ஆஸ்திரேலியன் சிட்டிசனா இருக்கணும், அந்த ரெண்டு கிரைட்டீரியா இருந்து அப்புறம் அந்த ஹவுஸ் ப்ரைஸ் அதெல்லாம் லிமிட் இருக்கு, அது மாறிட்டே இருக்கும். வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்குள்ள 600,000 700,000 எந்த ஸ்டேட் பொறுத்து அதுவும் இருக்கு, அது வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ சிங்கிள் உமனுக்கு ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் லோன் டெபாசிட் ஸ்கீம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருந்துச்சு, அதில் வந்து இதுக்கு முன்னாடி வீடே வாங்கினதில்ல சிங்கிளா இருக்காங்க, இல்ல சிங்கிள் விமென் வித் சில்ட்ரன் அவங்களுக்கு அந்த மாதிரி விமெனுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஸ்கீம் இருந்துச்சு, அதை இப்ப மறுபடியும் அதே மாதிரி அவங்க பேர் மாற்றம் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹோம் கேரண்டின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி வெப்சைட்ல போய் பார்த்தா அப்பப்போ அவங்க அப்டேட்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அதுக்கான கிரைட்டீரியா. முக்கியமா என்னன்னா அவங்க வந்து கொஞ்சமாவது சேமிச்சு வச்சிருக்கணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5% ப்ளஸ் ஸ்டாம்ப் டியூட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி சிங்கிள் விமனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2% 5% அந்த மாதிரி சேமிச்சிருந்தா போதும், கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த லெண்டர்ஸ் மார்ட்கேஜ் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அது என்னன்னா உங்களுக்கு நீங்கள் எப்போவுமே 80%க்கு மேலே பாரோ பண்ணீங்கன்னா அதை வந்து லெண்டர்ஸ் மார்ட்கேஜ் இன்சூரன்ஸ் அங்கிற ஒரு சார்ஜ் உங்களோட லோனில் வந்து ஆட் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் அதை பே பண்ணணும். பட் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல இருக்கிற உங்களுக்கு அது அப்ளிகபிளா இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் அதை வேவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதனாலேயே வந்து சிங்கிள் விமென் வந்து அந்த இனிஷியேட்டிவை எடுத்து ஓகே நம்ம இப்ப என்ன எப்படி பண்ணலாம், கொஞ்சம் சேமிப்பு இருந்தா கூட நம்ம எப்படி வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்டெப் எடுக்கணும்.
நிறைவாக ஒரு கேள்வி அபு, இந்த யுவ மணி மை மணி அவ மணி என்ற கன்செப்ட் கொள்கை இருக்கிறது இல்லையா, உன்னுடைய பணம் என்னுடைய பணம் எமது பணம் என்பது. தம்பதியரை பொறுத்தவரையில் இந்த பண விடயத்தில் எப்படி கவனமாக செயற்படலாம், எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும்?
இப்போ நார்மலா ஒரு கணவன் மனைவி பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா தான் ரெண்டு பேருமே வந்து ஓகே நான் சேமிப்பு பண்ணணும் நான் செலவு பண்ணல அப்படின்ட்டு இருப்பாங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க, ஒருத்தவங்க சேமிப்பு அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கும் போது இப்ப கணவர் வந்து செலவு பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மனைவிக்கு வந்து ஓ நம்ம இவ்வளவு செலவு பண்றோமே நம்மளுக்கு சேமிப்பே இல்லையே அப்படின்னு தோணும். அதே மாதிரி மனைவி செலவு பண்றதா இருந்தா கணவருக்கு அப்படி தோணும். அதனாலயே வந்து கணவர் அவருக்கு தனியா சேவிங்ஸ் வச்சுக்கணும். மனைவி எஸ்பெஷலி இப்போ சம்டைம்ஸ் வந்து என்னன்னா மனைவி வேலை பண்ண மாட்டாங்க, கணவர் தான் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் ஏதோ பாக்கெட் மணி மாதிரி கொடுத்தா ஓகே, நாம சம்பாதிச்சாலுமே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அந்த காசை வந்து அவங்க கணவர்கிட்ட கொடுத்துருவாங்க. கம்பைன்டு பூல்ல தான் இருக்கும், அவங்களுக்குன்னு தனியா காசு இருக்காது. ஸோ எப்பவாவது அவங்களுக்கு ஏதாவது செலவு பண்ணா கணவன் கிட்ட போய் கேட்பாங்க, அது வந்து நல்லது கிடையாது. எப்பவுமே வந்து ரெண்டு பேரும் ஒர்க் போய் சம்பாதிச்சாங்கன்னா மனைவி வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு 5% என்ன எவ்வளவு முடியுமோ, ஒரு ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் டிஃபரெண்டா இருக்கும், அதை வந்து எடுத்து சேவிங்ஸா வச்சுக்கணும். கணவரும் அதே மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் மீதியை வந்து ஒரு பட்ஜெட்டிங், இதுலதான் பட்ஜெட்டிங்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னோட ஒரு ஃபேவரட் கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேருக்கு எவ்வளோ காசு வருதுன்னு தெரியும், எங்கே வெளியே போகுது எவ்வளோ செலவு பண்றோம் அது வந்து தெரியவே தெரியாது. அதனாலதான் வந்து இந்த கிரெடிட் கார்டை வச்சு வாழ்க்கையை ஓட்டுறது இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது. அதனாலதான் நம்ம ஒரு தடவை அந்த பட்ஜெட்டை பண்ணோம்னா, நான் என்னோட வாழ்க்கையில பர்சனலா வந்து டிசம்பர்ல எவ்ரி இயர் வந்து உட்கார்ந்துட்டு அந்த வருஷத்தோட பட்ஜெட் ஒரு 6 மாசமோ இல்ல 12 மாசமோ என்ன செலவு பண்ணிருக்கேன் அந்த டெம்ப்ளேட் கூட என்னோட வெப்சைட்ல இருக்கு, யாருக்காவது வேணும்னா அதை போய் ஒரு தடவை உட்கார்ந்து பண்ணீங்கன்னா டிசம்பர்ல வந்து நீங்க ரிவ்யூ மட்டும் பண்ணா போதும். இப்ப நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நீங்க கையில கூட பண்ண தேவையில்லை. சோ நாம அந்த மாதிரி ஒரு தடவை பண்ணிட்டோம்னா ரிவ்யூ பண்ணோம்னா நம்மளுக்கு தெரியும். நான் எல்லார்கிட்டையும் என்ன சொல்லுவேன்னா நம்மளுக்கு வந்து லைஃப் ஜென்ரலா பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம மேல மேலதான் போயிட்டு இருக்கோம், ரொம்ப ரேரா வந்து ரிவர்ஸ்ல யாராவது போவாங்க. சோ நம்ம மேல மேல போறப்போ நம்மளுக்கு காசு ஜாஸ்தி ஆகும். காசு வந்து நாம வந்து சம்பாதிக்கிறது வந்து செலவு பண்றதுக்கு தான், அதை வந்து அப்படியே ஃபுல்லா சேமிச்சு வைக்கணுங்கிறது கிடையாது. நம்மளோட லைஃப் ஸ்டைலும் இம்ப்ரூவ் ஆகும், பட் எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நாம வந்து காசு ஜாஸ்தி ஆக நம்மளுக்கு இதை வேணும் இதை வேணும் அப்படின்னு பாத்துட்டே இருந்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபையே ஆகலைன்னா நம்ம எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் அதை பத்தவே பத்தது. அப்போதான் வேற கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு இதில் வந்துட்டு எப்படி நாம வந்து சந்தோஷமா இருக்கலாம், வேற ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், அதாவது நம்மளுக்கு சோகமா இருக்கிறப்போ நம்ம போய் ஒரு பேக் வாங்கினாதான் நம்ம சந்தோஷப்படுத்த முடியும், இல்லை நம்ம வெளியே போய் சாப்பிட்டாதான் அந்த மாதிரி இல்லாம இன்டர்னலாக நம்ம எப்படி நம்மளே சந்தோஷப்படுத்திக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் இந்த இன்டர்வியூக்கு வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த பட்ஜெட்டிங் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு எவ்வளோ காசு நம்மளுக்கு வேணும். அதை நீங்க பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் மீதி இருக்கிறது வந்து யுவர் மணி மை மணி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் தனியா சேவிங்ஸ் வச்சுக்கலாம். இல்லை ஒரு ஜாயிண்ட் கோலா இருக்கலாம், நம்ம வருஷ வருஷம் டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோல் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க தனியா ஒரு பக்கெட்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்க சேவிங்ஸ் பக்கெட் மாதிரி பேங்க்ல வந்து தனியா போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்கவுங்களுக்கு எவ்வளவோ இருக்கலாம், கணவனோட செலவு பண்றது மனைவிக்கு பிடிக்காம இருக்கலாம், மனைவி செலவு பண்றது கணவனுக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் ஏர்ன் பண்றப்போ ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறப்போ இந்த மாதிரி தனியா வச்சிட்டீங்கன்னா நீங்க யாருக்கும் ஜஸ்டிஃபை பண்ண தேவையில்லை, அவங்கவுங்க அவங்களுக்கு எது விருப்பம் இருக்கோ அதுல செலவு பண்ணிக்கணும்.
மிக்க நன்றி ஓபு, சேமிப்பு தொடர்பிலும் இன்னும் சில விடயங்கள் தொடர்பிலும் விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.